சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை July 9, 2023. தலைப்ப சாக்ரமெண்ட், கோல்டன் உரை, ஓசியா. பலியை அல்ல இரக்கத்தையும் தகனபலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யாக்கோபு: ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மீகா: எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகனபலிகளைக் கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பகனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மத்தேயு: பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு: அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். மத்தேயு. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டுமென்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைவெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்றழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மத்தேயு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்ச பழரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா பிரார்த்தனைகளின் சோதனையும் இந்த கேள்விகளுக்கான பதிலில் உள்ளது. இப்படி கேட்பதால் நாம் நம் அண்டை வீட்டாரை சிறப்பாக நேசிக்கிறோமா? நம்முடைய ஜெபத்திற்கு இசைவாக வாழ்வதன் மூலம் நமது கோரிக்கைகளின் உண்மைத்தன்மைக்கு எந்த ஆதாரமும் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் பழைய சுயநலத்தை பின்பற்றுகிறோமா? சுயநலம் கருணைக்கு இடம் கொடுத்திருந்தால் நாம் நம் அண்டை வீட்டாரை தன்னலமற்றவர்களாக கருதுவோம், நம்மை சபிப்பவர்களை ஆசீர்வதிப்போம். ஆனால் இந்த பெரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்பதன் மூலம் நாம் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டோம். நம் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் பலனை அனுபவிக்கும் முன் ஒரு சிலுவையை எடுக்க வேண்டும். பரிசுத்தத்தை பெறுவதற்கு பரிசுத்தத்திற்கான ஆசை அவசியம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பரிசுத்தத்தை விரும்பினால் அதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வோம். பரிசுத்தத்திற்கான ஒரே நடைமுறை பாதையில் நாம் பாதுகாப்பாக நடக்க இதை செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். ஜெபத்தால் மாற்ற முடியாத சத்தியத்தை மாற்ற முடியாது. அல்லது ஜெபம் மட்டுமே சத்தியத்தை பற்றிய புரிதலை நமக்கு தர முடியாது. ஆனால் ஜெபம் கடவுளின் சித்தத்தை அறிந்து அதை செய்ய வேண்டும் என்ற தீவிரமான பழக்க வழக்க விருப்பத்துடன் நம்மை எல்லா உண்மைகளுக்கும் கொண்டு வரும். அத்தகைய ஆசைக்கு கேட்கக்கூடிய வெளிப்பாடு தேவை இல்லை. இது சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஜெபத்தின் ஆபத்து என்னவென்றால் அது நம்மை சோதனைக்கு இட்டு செல்லும். இதன் மூலம் நாம் விருப்பமில்லாத கபடவாதிகளாக மாறலாம். உண்மையில்லாத ஆசைகளை வெளிப்படுத்தி பாவத்தின் நடுவில் நாம் பிரார்த்தனை செய்தோம் அல்லது பிற்காலத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து நம்மை ஆறுதல் படுத்தலாம். கபடம் மதத்திற்கு ஆபத்தானது. எஜமானரின் கட்டளை என்னவென்றால் நாம் இரகசியமாக ஜெபிக்கிறோம், நம் வாழ்க்கை நமது நேர்மையை உறுதிப்படுத்தட்டும். சுயமரதி, தூய்மை மற்றும் பாசம் ஆகியவை நிலையான பிரார்த்தனைகள். தொழில் செய்யாமல் பழகுங்கள், நம்பிக்கையை அல்ல புரிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லமையின் காதையும் வலது கையையும் பெறுங்கள். அவர்கள் நிச்சயமாக எல்லையற்ற ஆசீர்வாதங்களை அழைக்கிறார்கள். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்ற கட்டளையை இயேசு வலியுறுத்தினார். இது மொழிபெயர்க்கப்படலாம், உயிரை மரணம் என்று நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் தீமையை அறிய மாட்டீர்கள். ஏனென்றால் ஒரே வாழ்க்கை இருக்கிறது. கடவுள் கூட நல்லது. அவர் சீசருக்குரியவைகளை சீசருக்கு, கடவுளுடையவைகளை கடவுளுக்கு மொழிபெயர்த்தார். கடைசியாக அவர் கோட்பாட்டின் வடிவங்களுக்கோ அல்லது மனிதனின் கோட்பாடுகளுக்கோ மரியாதை செலுத்தவில்லை. ஆனால் அவர் ஆவிகளால் அல்ல, ஆனால் ஆவியால் தூண்டப்பட்டதைப் போல நடந்து கொண்டு பேசினார். ஆசாரியரும் பாசாங்குக்காரருமான பரிசேயரிடம் இயேசு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்றார். இயேசுவின் வரலாறு ஒரு புதிய நாட்காட்டியை உருவாக்கியது. அதை நாம் கிறிஸ்தவ சகாப்தம் என்று அழைக்கிறோம். ஆனால் அவர் எந்த சடங்கு வழிபாட்டையும் நிறுவவில்லை. ஆண்கள் ஞானஸ்நானம் பெறலாம், நற்கருணையில் பங்கேற்கலாம், மதகுருமார்களுக்கு ஆதரவளிக்கலாம், ஓய்வு நாளை கடைபிடிக்கலாம், நீண்ட ஜெபங்களை செய்யலாம், இன்னும் சிற்றின்பமாகவும் பாவமாகவும் இருக்கலாம் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த தெய்வீக கோட்பாடு எவ்வாறு நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது, பிழைகளை துரத்துகிறது, மரணத்தின் மீது வெற்றி பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக வாழ்வின் வழியை இயேசு நிரூபித்து காட்டினார். ஆன்மீகம் குறைவாக இருந்த எந்த மனிதனையும் விட இயேசு கடவுளின் இலட்சியத்தை சிறப்பாக முன்வைத்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர் மற்றவர்களை விட ஆன்மீக ரீதியில் இருப்பதன் கொள்கையை வெளிப்படுத்தினார். எனவே நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்ற அவருடைய அறிவுரையின் சக்தி. கிறிஸ்தவ கடமைகளின் பட்டியலில் முதலாவதாக உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு கற்பித்தார். இறந்த சடங்குகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது ஜீவனுள்ள கிறிஸ்து நடைமுறை உண்மை. இது இயேசுவை உயிர்த்தெழுதல் மற்றும் வாழ்க்கை ஆக்குகிறது. அவருடைய விலைமதிப்பற்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது ஆர்ப்பாட்டத்தை பின்பற்றி நாம் அதை கண்டுபிடிக்கும் வரை நாம் அவருடைய கோப்பையில் குடிக்கிறோம், அவருடைய ரொட்டியில் பங்கு கொள்கிறோம், அவருடைய தூய்மையுடன் ஞானஸ்நானம் பெறுகிறோம். இறுதியாக மரணத்தின் மீது வெற்றி பெறும் தெய்வீக கொள்கையை பற்றிய முழுமையான புரிதலுடன் அவருடன் அமர்ந்து ஓய்வெடுப்போம். கிறிஸ்துவை பின்பற்றுவதாக கூறுபவர்கள் அவர் நிறுவ வந்த அத்தியாவசிய மதத்தை ஏன் நிராகரிக்கிறார்கள்? இயேசுவை துன்புறுத்தியவர்கள் இந்த கட்டத்தில்தான் தங்கள் வலுவான தாக்குதலை நடத்தினர். அவர்கள் அவரை பொருளின் தயவில் வைத்திருக்கவும் சில பொருள் சார்ந்த சட்டங்களின்படி அவரை கொல்லவும் முயன்றனர். பரிசேயர்கள் தெய்வீக சித்தத்தை அறிந்திருப்பதாகவும் கற்பிப்பதாகவும் கூறினர். ஆனால் அவர்கள் இயேசுவின் பணியின் வெற்றியை தடுக்கிறார்கள். அவருடைய மாணவர்கள் பலர் கூட அவருக்கு தடையாக நின்றார்கள். திருச்சபையில் அல்லது அதிலிருந்து நல்லவற்றை மதிக்கும் அதே வேளையில் கிறிஸ்துவுக்கு ஒருவரின் அர்ப்பணிப்பு தொழிலை விட ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையில் உள்ளது. மனசாட்சியில் வளர்ந்த நம்பிக்கைகளை நாம் வைத்திருக்க முடியாது. மரணமில்லாத கிறிஸ்துவின் தெய்வீக கோட்பாட்டை பற்றி அதிகம் புரிந்து கொள்வதன் மூலம் நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் பாவத்தின் மீது வெற்றி பெறவும் நாம் உதவுகிறோம். கோப்பை அவரது கசப்பான அனுபவத்தை காட்டுகிறது. அவர் பிரார்த்தனை செய்த கோப்பை அவரிடமிருந்து கடந்து செல்லக்கூடும். இருப்பினும் அவர் தெய்வீக கட்டளைக்கு புனிதமான பணிவுடன் பணிந்தார். சீஷர்கள் சாப்பிட்டார்கள், ஆனால் இயேசு ஜெபம் செய்து அவர்களுக்கு அப்பம் கொடுத்தார். இது ஒரு நேரடி அர்த்தத்தில் முட்டாள்தனமாக இருந்திருக்கும். ஆனால் அதன் ஆன்மீக அடையாளத்தில் அது இயற்கையாகவும் அழகாகவும் இருந்தது. அவர்களுடைய அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இது ஆன்மீக இருப்பு, நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழைகளை துடைத்தல் ஆகியவற்றின் பெரிய உண்மை. அவர்களின் எஜமானர் இதையெல்லாம் முன்பே விளக்கியிருந்தார். இப்போது இந்த ரொட்டி அவர்களுக்கு உணவளித்து பராமரிக்கிறது. கிறிஸ்தவர்களே, நீங்கள் அவருடைய கோப்பையை குடிக்கிறீர்களா? புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை கடவுளை பற்றிய புதிய மற்றும் உயர்ந்த புரிதலில் கலந்து கொள்ளும் துன்புறுத்தல்களை பகிர்ந்து கொண்டீர்களா? இல்லை என்றால் இயேசுவை அவருடைய கோப்பையில் நினைவு கூர்ந்ததாக சொல்ல முடியுமா? இயேசுவின் நினைவாக அப்பம் புசித்து திராட்சை ரசம் அருந்துபவர்கள் அனைவரும் அவருடைய கோப்பையை அருந்தி அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் கொள்கைக்காக அனைத்தையும் விட்டுவிட உண்மையிலேயே தயாராக இருக்கிறார்களா? கிறிஸ்து சத்தியம் ஆர்ப்பாட்டத்தில் நம்மிடம் வந்திருந்தால் வேறு எந்த நினைவு சின்னமும் தேவையில்லை. ஏனென்றால் ஆர்ப்பாட்டம் இம்மானுவேல் அல்லது நம்முடன் கடவுள், ஒரு நண்பர் நம்முடன் இருந்தால் அந்த நண்பரின் நினைவு சின்னங்கள் நமக்கு ஏன் தேவை? திருமறையில் பங்கு கொண்ட அனைவரும் உண்மையாகவே இயேசுவின் துன்பங்களை நினைவு கூர்ந்து அவருடைய கோப்பையை அருந்தி இருந்திருந்தால் அவர்கள் உலகையே புரட்டி போட்டிருப்பார்கள். பௌதிக சின்னங்களின் மூலம் அவருடைய நினைவை நாடுவோர் அனைவரும் சிலுவையை எடுத்து நோயுற்றவர்களை குணப்படுத்தி தீமைகளை விரட்டி கிறிஸ்துவை அல்லது சத்தியத்தை ஏழைகளுக்கு பிரசங்கித்தால் ஏற்றுக்கொள்ளும் சிந்தனை அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளை கொண்டு வருவார்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.